இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த குருமார்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பல்லன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அளவுமலை ராமதேவர் அளவுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காரர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே சமாதி சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கத்தில் நேற்று என் கேள்வி பதிலில் கேள்வி கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு விடை தருவதாக சொல்லியிருந்தேன். விரிவான விடை, அதை பற்றி சிந்திப்போம். அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விடயத்தையும் எடுக்கப் போகின்றேன். நேற்று என் கேள்வியில் வந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்கள் ஒரு அன்பர் கேட்டிருந்தார். அதாவது எங்களுடைய உடலில் இருக்கின்ற உயிரின் நிலைகளை பற்றி, அந்த நிலைகளை பற்றிய விளக்கங்கள் சிலதுகள் தரும்படி கேட்டிருந்தார். அதை பற்றி இன்று சிறிது சிந்திப்போம். அதாவது எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டது இறைவனுக்கு நான்கு நிலைகள் உண்டு. அந்த நான்கு நிலைகள் சொரூப நிலை, தடத்த நிலையில் இறைவன் அந்த நான்கு நிலைகளையும் எடுக்கின்றார். சொரூப நிலை என்பது அறிவுக்கு எட்டாத நிலை. தடத்த நிலையில் இறைவன் அருவம் அருவுருவம் உருவமாக மூன்று நிலைகளை எடுக்கின்றார். இந்த மூன்றும் அந்த சொரூப நிலையுடன் சேர்ந்து நான்கு நிலைகளாக இறை நிலைகளாக சொல்லப்படுகின்றது. அதேபோல் ஆன்மாவாகிய உயிரும் முக்கியமாக 18 நிலைகளை எடுக்கின்றன. அந்த 18 நிலைகளில் மூன்று நிலைகள் கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலைகளாக இருக்கின்றது. கேவல நிலை என்பது ஆன்மா ஆணவ மலத்துடன் கட்டுண்டிருக்கும் நிலை. சகல நிலை என்பது ஆன்மா மும்மலங்களுடன் சேர்ந்து இருக்கும் நிலை, மாயையுடன் சேர்ந்தும். சுத்த நிலை என்பது ஆன்மா இறையுடன் சேர்ந்து இருக்கும் நிலை. இந்த மூன்று நிலைகளை விட இன்னும் 15 நிலைகள் இந்த ஆன்மாவிற்கு உரியது. அந்த 15 நிலைகளில் என்ன என்பதை இப்போது சிறிது ஆராய்வோம். இந்த 15 நிலைகள் அவத்தைகளாக சொல்லப்படுகின்றது. அவத்தைகள் என்று சொல்வது எங்களுடைய அறிவு நிலையை குறிப்பதாகும் ஆன்மாவே. அப்ப இந்த அவத்தைகளில் கீழால் அவத்தை, மேலால் அவத்தை, மத்திய அவத்தை என்று மூன்று அவத்தைகள் உண்டு. நீங்கள் இங்கு சைவ சித்தாந்தம் தெரியாவிட்டாலும் அந்த முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த மூன்று அவத்தைகளில் கீழால் அவத்தையை பற்றித்தான் இன்று சிந்திக்கப் போகின்றோம். இந்த கீழால் அவத்தையில் எங்களுடைய உடலில் இந்த ஆன்மா உயிரின் நிலைகள் எங்கு இருக்கின்றது என்பதை பற்றி சிறிது பார்ப்போம். எங்களுடைய உடலில் 5 நிலைகள் இருக்கின்றன. 1 நனவு நிலை, கனவு நிலை, அதை தொடர்ந்து கனவு நிலை, நனவு நிலை, கனவு நிலை, அதை தொடர்ந்து வருவது 3வது நிலையாகிய தூக்கம், 4வது நிலையாகிய ஆழ்ந்த உறக்கம், 5வது நிலையாகிய உயிரடக்கம். இவற்றை நாங்கள் கனவு, நனவு, தூக்கம், துரியம், துரியாதீதம் என்று சொல்லுகின்றோம். இந்த 5 நிலைகள் நனவிலிருந்து தொடங்குகின்றது. நனவு புருவ மத்தியில் இருக்கின்றது நனவு நிலை. அதற்கு அடுத்ததாக கனவு நிலை தொண்டை பகுதியில் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து தூக்க நிலை நெஞ்சு பகுதியிலும், துரிய நிலை தொப்புளிலும், துரியாதீத நிலை மூலாதாரத்திலும் இருக்கின்றது. இவை எப்படி தொழிற்படுகின்றது என்றதை பற்றித்தான் அந்த அன்பர் கேட்டிருந்தார் நேற்று. இவை தொழிற்படும் விதம் என்னவென்றால், நனவு நிலையில் எங்களுடைய உடலில் அமைந்திருக்கும் 35 கருவிகள் செயல்பாட்டில் இருக்கின்றது. பல கருவிகள் இருக்கின்றது, இங்கு 35 முக்கியமான கருவிகள் செயல்பாட்டில் இருக்கின்றது. இந்த 35 கருவிகளும் என்னவென்றால், உங்களுடைய அறிகருவி 5, அதாவது உங்களுடைய ஞானேந்திரியங்கள், கண், மூக்கு, காது, வாய், உடல். செயல்கருவி 5, அது கை, கால், வாய், எருவாய், கருவாய். அதைத் தொடர்ந்து இந்த 2 ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்களின் அனுபவங்கள், சந்தாதி, வசனாதி என்று சொல்லப்படும் 5, 5 அதனுடைய அனுபவங்கள், அவை 5, 5, 10. அதைவிட 10 வாயுக்கள், ஆகவே 5 அறிகருவிகள், 5 செயல்கருவிகள். அறிகருவிகளின் அனுபவங்கள் 5, செயல்கருவிகளின் அனுபவங்கள் 5, 20, 10 வாயுக்கள் 30. அதைத் தொடர்ந்து 4 அந்த கரணங்கள், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், அதைவிட ஆன்மா. 35 கருவிகள். இவை எப்படி தொழிற்படுகின்றது என்றால், எங்களுடைய உடலில் நாங்கள் நனவு நிலையில் இருக்கும் போது இந்த 35 கருவிகளும் செயல்பாட்டில் இருக்கின்றது. நனவில் இருந்து கனவுக்கு செல்லும் போது கனவு நிலையில் 10 கருவிகளை இறைவன் நிற்பாட்டி வைக்கின்றார் எங்களுடைய உடலில். அந்த 10 கருவிகளும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் என்று சொல்லப்படுகின்ற அறிகருவிகள், செயல்கருவிகள். ஆகவே கனவு நிலையில் 25 கருவிகள் மாத்திரமே செயல்படுகின்றது. அதற்கு அடுத்த நிலையான தூக்கத்தில் போய்விட்டீர்கள் என்றால், அங்கு மற்றைய கருவிகள் எல்லாம் செயலிழந்து 3 கருவிகள் மாத்திரம் அங்கு மிஞ்சி நிற்கின்றது. அது யாவன? ஆன்மா, பிராணன், சித்தம். ஆகவே 35 கருவிகளிலிருந்து 10 கருவிகள் முதல் நிலையிலிருந்து நிற்பாட்டப்பட்டது. நீங்கள் நனவிலிருந்து கனவுக்கு போகும்போது அந்த 25 கருவிகளில் மிச்ச 22 கருவிகளும் நிற்பாட்டப்பட்டு விட்டது. நீங்கள் தூக்கத்துக்கு போகும்போது நீங்கள் அந்த தூக்கத்திலிருந்து ஆழ்ந்த உறக்கம், துரிய நிலைக்கு செல்லும் போது இன்னும் ஒரு கருவி நிற்பாட்டப்பட்டு விடும், அது சித்தம். அந்த துரிய நிலையிலிருந்து இறுதியான நிலையாகிய துரியாதீதத்திற்கு போகும் போது அதிலிருந்து இன்னும் ஒரு கருவி, மிச்சமாக இருந்த 2 கருவியிலிருந்து பிராணன் என்ற கருவி வாயுவும் நிற்பாட்டப்பட்டு விடும். இதுதான் எங்களுடைய உடலில் நடக்கின்ற 4வது விடயம். நீங்கள் முதல் மூன்று நிலைகளையும் கூடுதலாக நாங்கள் எட்டி பிடிக்கின்றோம். அது நோமலாகவே எங்களுடைய உடலில் நடைபெறுகின்றது. ஆழ்ந்த உறக்கம், பேருறக்கத்திற்கு போய் வருகின்றோம். அது நான்காவது நிலை. அதுவும் நடைபெறுகின்றது. அது சித்தம் வேலை செய்யாது. கடைசி நிலையை அடைவதற்கு சாதனை மூலம்தான் போகலாம். அது துரியாதீதத்துக்கு நீங்கள் போகும் ஒரு சமாதி நிலை என்று சொல்லலாம், மயக்க நிலை. இது நாங்கள் அடைந்தவுடன் இதிலிருந்து ஒவ்வொரு நாளும் மீண்டு வருகின்றோம். பழையபடி இந்த கருவிகளை இழந்து அந்த நிலைக்கு போய் கருவிகளை சேர்த்து கொண்டு பழைய நிலைக்கு வந்து நனவுக்கு வருகின்றோம். இந்த பயிற்சி, சாரி, இந்த முறைகள், இது எப்படி எங்களுடைய உடலில் வேலை செய்வது என்பது அந்த அன்பர் கேட்ட கேள்வி. இந்த முறைகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் சாதகர்கள், முக்கியமாக. ஏனென்றால் இந்த முறைகள் மிகவும் முக்கியமானது எங்களுடைய சாதனைக்கு. எங்களுடைய உடலில் என்ன நடைபெறுகின்றது, என்னத்தை நாங்கள் உணர்கின்றோம், எப்படி அது நடைபெறுகின்றது என்பது மிகவும் முக்கியமானது. அதைவிட இன்றைய உலகத்தில் இளைய சமுதாயத்தினர் இந்த விடயங்களை நன்கு நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எங்களுடைய உடல் தொழிற்பாடுகள் எப்படி நடைபெறுகின்றது ஒவ்வொரு நாளும் என்று. அதற்குரிய காரணம் என்னவென்றால், இந்த காலத்து பிள்ளைகள் இவற்றையெல்லாம் நீங்கள் விளங்கப்படுத்தினால்தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களே தவிர, நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் அதை தொடர்ந்து செய்யப்போவதில்லை. அது ஆன்மீகத்தை மாத்திரமல்ல, உலகியல் வாழ்க்கையையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். இந்த தொழிற்பாடுகள் விளங்கினால்தான் நீங்கள் சொல்லும், நீங்கள் சொல்லப்போவும் அவர்களுக்கு, அவர்களை செயல்முறையில் அவர்களை கொண்டு வர விரும்பும் விடயங்கள் பலவற்றை இந்த முறையில் தான் நீங்கள் அவர்களுக்கு புகுத்தலாம். உதாரணமாக இந்த அவத்தை என்று சொல்லப்படும் இந்த செயல்முறை என்னத்திற்காக செயல்படுகின்றது என்று ஒரு கேள்வி. அது எங்களுடைய உடலில் இருக்கும் பொறிகளுக்கு ஓய்வு கொடுக்கின்றோம். அந்த ஓய்வு இந்த பொறிகளுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த பொறிகளை வைத்து நாங்கள் உலகியலிலும் வாழ்கின்றோம், ஆன்மீகத்திலும் வாழ்கின்றோம். ஆகவே எங்களுடைய இளம் சமுதாயத்தினருக்கும் சாதகர்களாகிய எங்களுக்கும் இந்த பொறிகள் எப்படி வேலை செய்கின்றது, எந்தெந்த நிலையில் எந்தெந்த பொறிகள் இழக்கப்படுகின்றன என்றது நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் இதை வைத்துத்தான் நீங்கள், உதாரணத்திற்கு எடுப்போம், பிள்ளைகளை சொல்கின்றீர்கள், நாங்கள் அந்த காலத்தில் காலையில் எழுந்து படித்தோம். காலையில் எழுந்து படிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த படிப்பு நன்றாக விளங்கும், நீங்கள் நல்ல பொறுப்பு எடுக்கலாம் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் உங்களுக்கு, நீங்கள் கன்சன்ட்ரேஷனை தானே எங்களுக்கு சொல்கின்றீர்கள், எங்களுக்கு இரவில் இருந்து படித்தால்தான் கன்சன்ட்ரேஷன் கூடவாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய தத்துவம் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நாங்கள் இரவில் 2-3 மணி வரையும் இருந்து படித்துவிட்டு காலை 10 மணி வரையும் உறங்குகின்றோம் என்று சொல்வார்கள். அதற்கு மேலாக உங்களால் பேச முடியாது. ஒரு உதாரணத்திற்கு சொல்கின்றேன் எல்லா பெற்றோர்களுக்கும். அப்போது அவர்களுக்கு இங்கு என்ன நடக்கின்றது என்பதை விளங்க வேண்டும். இந்த கருவிகளுக்கு நாங்கள் ஓய்வு கொடுக்க வேண்டும். அதையும் சரியான நேரத்தில் அதுகளுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அதை இரவு நேரத்தில் கொடுக்கும் ஓய்வு தான் அந்த உடலில் நன்றாக செயல்படுகின்றது என்று விஞ்ஞானத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த உடல் உறுப்புகள் முக்கியமாக தொழிற்பட்டு கொண்டிருக்கும் என்பது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்த விடயம், சயின்ஸ். ஆகவே இந்த பொறிகளுக்கு நாங்கள் ஓய்வு கொடுப்பதால் இந்த நித்திரைக்கு போயிட்டு நித்திரையால் எழும்பின பின் நீங்கள் படிக்கும் பாடம் உங்களுக்கு உள்வாங்கும் தன்மை கூடவாக இருக்கும் என்று சொல்வதற்குரிய சயின்டிபிக் விஞ்ஞான அறிவுபூர்வமான விடயம் அதுதான். ஏனென்றால் கார் என்ஜின் மாதிரித்தான் உங்களுடைய உடல் பொறிகள், என்ஜினில் இருக்கும் எல்லா விடயங்களும் போல் உங்களுடைய உடலிலும் பல விடயங்களால் உங்களுடைய உடல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஓய்வை கொடுத்து நனவிலிருந்து கனவுக்கு போய், கனவிலிருந்து தூக்கத்துக்கு போய், தூக்கத்திலிருந்து பேருறக்கத்துக்கு போய், பேருறக்கத்திலிருந்து உயிர் அடக்கத்துக்கு செல்கின்றோம் இந்த முறையில். ஆகவே இந்த முறையில் போகும்போது இந்த உடலை தொழிற்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த முக்கியமான 35 கருவிகளும் ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக அணைகின்றது. ஆகவே திரும்ப அதிகாலையில் நீங்கள் எழும்ப முன் இந்த கருவிகள் எல்லாம் மீண்டும் செயல்பட தொடங்குகின்றது, அதே வரிசையில் கீழிருந்து மேலாக. ஆகவே அப்போது அது செயல்பட தொடங்கியவுடன் உங்களுடைய உடலாகிய எஞ்சின் ஒரு ரீஃப்ரெஷ் நிலைக்கு வந்துவிடும், ஒரு புத்துயிர்ப்பு பெற்றுவிடும். அந்த காலையில் அந்த நேரத்தில் எல்லாம் நன்றாக இயங்க தொடங்கும். அந்த நேரத்தில் நாங்கள் எந்த விடயம் செய்தாலும் அது எங்களுடைய பயிற்சியாக இருக்கலாம், ஆன்மீக பயிற்சி, அல்லது என்ன வழிபாடுகளாக இருக்கலாம், பிள்ளைகளின் படிப்பாக இருக்கலாம், எல்லாம் நல்ல முறையில் அமையும். ஏனென்றால் உங்களுடைய உடல் ஓய்வின் பின் அடுத்த நாள் நிகழ்வுக்கு ரெடியாக வந்துவிட்டது. ஆகவேதான் இந்த கருவிகள் எல்லாம் எப்போது எந்த நிலையில் ஓய்வெடுக்கின்றன, நாங்கள் டீப் ஸ்லீப் என்று சொல்லுவோம், பேருறக்கத்திற்கு போய் வாரது இன்னும் மிகவும் சிறந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் சித்தமும் வேலை செய்யாது. அந்த நேரம் அப்படியான ஒரு நித்திரையின் பின் தான் நீங்கள் எழுந்திருந்து உங்களை அறியாமலே சொல்வீர்கள், இன்று நான் டெட் ஸ்லீப் என்று சொல்வீர்கள், நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் வந்து விட்டேன், நல்லா இருக்கின்றது உடல் என்று. அதுதான் அந்த நிலை. ஆகவே இந்த கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்படியான நல்ல விடயங்களை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படியுங்கள் என்று சொன்னால் கூட, பிரபஞ்ச சக்தி அதிகம் வருகிறது என்று சொன்னால் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய சொந்த உடல் உறுப்புகள் என்ன மாதிரி வேலை செய்கின்றது என்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஆன்மீகத்திலும் பிள்ளைகள் படிப்பிலும் மற்ற எல்லா விடயங்களிலும் நீங்கள் அந்த நல்ல நேரத்தை எடுத்து உங்களுடைய செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த கேள்விக்குரிய பதிலை இவ்வளவு விளக்கமாக தந்திருக்கின்றேன். அடுத்த விஷயம் நான் கதைக்கப் போவதென்று சொன்னது, எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் பிறந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை நவம்பர் 30 வருகின்றது. அது எங்களுக்கு வருடத்தில் நாங்கள் அதை சாதனை மூலமும் பக்தி மூலமும் கொண்டாட்டம் மூலமும் மனம் சந்தோஷமாகவும் கொண்டாட வேண்டிய ஒரு நாள் சத்குரு கிரியா பாபாஜியின் பிறந்த நாள். அது இந்த செவ்வாய்க்கிழமை நவம்பர் 30 வருகின்றது. அந்த நாளில் எல்லோரும் வீடுகளில் உங்களுடைய சாதனை பயிற்சியை நீங்கள் ஒழுங்காக செய்யாவிட்டாலும் ஏதாவது காரணமாக அந்த நாளில் முக்கியமாக அந்த 30 பயிற்சியை செய்யுங்கள், தியானத்தில் இருங்கள், பாபாஜியினுடைய பயிற்சியை பாபாஜிக்கு செய்து காட்டுங்கள். அந்த நாளில் உங்களுக்கு அதில் கிடைக்கும் பெறுபேறு மிகவும் வெகுவாக இருக்கும். ஏனென்றால் அது சத்குருவின் பிறந்த நாள். அவருடைய நட்சத்திர பிறந்த நாள் இந்த மாதம் 20 நடந்து முடிந்தது. அந்த நாளில் கிரியா யோகத்தை பற்றிய பல விடயங்களை சத்சங்கத்தில் பேசினோம், ஆராய்ந்தோம். ஆகவே இன்றைய தினத்தில் அந்த பாபாஜியின் அந்த பிறந்த நாளை ஒற்றி சில விஷயங்களை மாத்திரம், அன்றைய நாள் ஆராயாத விஷயங்களை இன்று ஒரு முறை தெரிந்திருந்தாலும் மீட்டு பார்ப்போம். இந்த கிரியா யோகமானது ஒரு உன்னதமான யோகம், உலகியலில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய யோகம் என்று பாபாஜி எங்களுக்கு வரையறை அறுத்து தந்திருக்கின்றார். அதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த யோகம் முழுக்க முழுக்க சுவாசத்தை மையமாக வைத்து அமைக்கப்பட்ட யோகம். எல்லா உடலிலும் தேக உடல் பயிற்சியில் கூட சுவாசத்துக்குத்தான் முக்கியத்துவம், சுவாச பயிற்சி குண்டலினி பிராணயாமத்தில் கூட சுவாசத்துக்குத்தான் முக்கிய இடம், தியானத்தில் கூட சுவாசத்தை நன்கு அவதானித்து செய்யும் முறைகள்லாம் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே மந்திர பயிற்சி எடுத்தாலும் சரி, என்ன பயிற்சி எடுத்தாலும் சரி, சுவாசம் சுவாசம் சுவாசம், எனர்ஜி 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 என்று ஜோய் ராமையா அவர்கள் ஒவ்வொரு சத்சங்கத்திலும் அறை கூவுவார். அதை விட்டால் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை என்றுவார். பிரபஞ்ச சக்தி, யூனிவர்சல் எனர்ஜி. ஆகவே இந்த யோகம், சுவாசம், யூனிவர்சல் எனர்ஜி ஆகிய சுவாசம் பிரபஞ்ச சக்தியை மையமாக வைத்து நடைபெறும் யோகம் என்றபடியால், அதைவிட மிகவும் அற்புதமான விடயம் பலருக்கு அது அந்த விளக்கம் தெரியாதபடியால், சிலர் இந்த யோகத்தை செய்ய முதல் பல விடயங்களை நாங்கள் செய்து அதற்கு பிறகுதான் இந்த யோகம் செய்ய வேண்டும் என்றும் கருத்து தெரிவிப்பார்கள். ஆனால் இதில் இருக்கும் உன்னதமான விடயம் என்னவென்றால், இந்த யோகத்தில் கும்பக நிலை இல்லை. அதனால்தான் இந்த யோகம் ஒரு உகந்த யோகமாகவும் உங்களை ஒருவித துன்பத்துக்கு விடக்கூடிய யோகமாக இல்லாது, சேவ் என்று சொல்லுவோம், நீங்கள் நன்றான முறையில் இதில் ஒருவிதமான பயம் இல்லாமல் கிரியா யோகத்தில் நீங்கள் பயணிக்கலாம். அதற்குரிய காரணம், கும்பக நிலை இல்லை. நாங்கள் மூச்செடுத்து விடுவது நாங்கள் ரேசகமும் பூரகமும் தான் செய்கின்றோம். பூரகமும் ரேசகமும், உள்மூச்சும் வெளிமூச்சும், நடுமூச்சில் நாங்கள் எங்களுடைய குண்டலினி பிராணயாமம் செய்கின்றோம். எந்த நிலையிலும் கும்பகம் இல்லை. சாதாரண உலகியல் வாழ்க்கையிலேயே நீங்கள் மூச்சை தம்பிடித்துக் கொண்டு எந்த விஷயம் செய்தாலும் அது உங்களுடைய உடல் தூள உடலையே பாதிக்கும் ஏதாவது ஒரு விதத்தில். ஆகவே நாங்கள் செய்யும் யோகம் ஐந்துடலுக்குரிய யோகம். அதில் கும்பக நிலை என்று மூச்சடக்கும் நிலை இல்லை. மற்ற யோகம் எல்லாத்திலும் கும்பகம் உண்டு. அதுதான் இந்த கிரியா யோகத்தின் மகிமை. குடும்பத்துடன் இருந்து செய்யக்கூடிய நிலையில் பாபாஜி அதை எங்களுக்கு தந்திருக்கின்றார். யாரும் செய்யலாம், எப்பவும் செய்யலாம் என்பதுதான் அதனுடைய பாரிய விளக்கம். அப்படியான யோகத்தை நான்கு முறைகளில் கிரியா பாபாஜி இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றார். அந்த நான்கு முறைகளில் நான்காவது முறையான நாங்கள் செய்யும் சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த எங்களுடைய சத்துரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகம் யோகி ராமையா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு, யோகி ராமையா அவர்களால் உலகெங்கும் 52 நாடுகளில் இந்த யோகம் பரப்பப்பட்டு, இன்று இன்னும் மேலதிகமாக இந்த யோகம் எல்லா இடங்களிலும் வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஆகவே இது நாலாவது கட்டமாகிய பாபாஜியின் யோகம். முதலாவது கட்டமாக 8வது நூற்றாண்டில் ஆதிசங்கரர் அவர்களுக்கு அத்வைத கிரியா யோகம் என்ற ஒன்றை அவருக்கு மாத்திரம் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருந்தார். அது அந்த நேரம் இருந்த புத்த சமய இந்து சமய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 15வது நூற்றாண்டில் கபீர் தாஸ் என்பவருக்கு கபீர் ஹத் கிரியா யோகம் என்பதை கொடுத்திருந்தார். அது அந்த நாளில் இந்தியாவில் இருந்த முஸ்லீம் இந்து பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த மகானுக்கு கொடுக்கப்பட்டது தனிப்பட்ட யோகம். அதற்கு பிறகு 15வது நூற்றாண்டில் லாகிரி மாஹேஸ்வரர் அவர்களுக்கு யோகதா கிரியா யோகம் என்ற யோகத்தை சத்குரு கிரியா பாபாஜி 3வது தடவையாக உலகில் கொடுத்தார். அது மக்களுக்காக கொடுக்கப்பட்ட யோகம். அந்த இடத்தில் தான் குடும்பத்துடன் இருந்து செய்ய வேண்டிய யோகம் என்றதை மக்களுக்காக லாகிரி மாஹேஸ்வரர் மூலம் பாபாஜி அந்த யோகத்தை 15வது நூற்றாண்டில் கொடுத்தார். அந்த நேரத்தில் அந்த யோகம் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் பரப்பப்பட்டது. அதன் பிறகு 20வது நூற்றாண்டில் 19வது நூற்றாண்டில் யோகி ராமையா அவர்களுக்கு சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் கொடுக்கப்பட்டது. முழுக்க 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 சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து பாபாஜியால் கொடுக்கப்பட்ட யோகம். அதை யோகி ராமையா அவர்கள் தெளிவாக தன்னுடைய சத்சங்கங்களில் சொல்லி இருக்கின்றார். அப்படியான உன்னதமான யோகத்தை தான் நாங்கள் பயில்கின்றோம். அப்படியான உன்னதமான யோகத்தில் தான் கும்பக நிலை இல்லை. அந்த கும்பக நிலை இல்லாத யோகத்தை நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் எவ்வித ஐயப்பாடும் இல்லாமல் என்றும் செய்யலாம். அந்த பயிற்சியை நாங்கள் செய்வோம்.
சத்குரு கிரியா பாபாஜிக்கு அவருடைய பிறந்த நாளில் மேலும் மீண்டும் நன்றி சொல்வோம். சாதனை 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 இல்லை என்றால் வேதனை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. எங்களுடைய கேள்வி பதில்களுக்கு செல்வோம். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் உங்களுடைய சத்சங்கத்தை தொடர்வோம். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில்
இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம்
சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல சைவ சித்தாந்தத்துல கேட்ட கேள்விக்கு அருமையான பதில விளக்கத்தையும் ரொம்ப சிறப்பாக கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பு. இத மாணவர்கள் வந்து இந்த சத்சங்கத்தை மறுபடி போட்டு கேட்டா நிறைய அவங்களுக்குள்ளேயே ஒரு விளக்கம் கிடைக்கும். ஏன்னா சைவ சித்தாந்தத்துல முக்கியமான இது இந்த 36 தத்துவங்களை பத்தி நீங்க கொடுத்த விளக்கம். அதனால இத மறுபடி கேட்க, இப்ப ஒரு தடவை மட்டும் கேட்டது இல்லாம மறுபடி கேட்கக்குள்ள நிறைய அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படும், நிறைய கேள்விகளும் கிடைக்கும், கேள்வியிலேயே நல்ல பதிலும் கிடைக்கும். இந்த பதில் நல்ல பதில் கிடைச்சோன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க வந்து சிறப்பா வந்து இந்த சத்சங்கத்தை சொன்னீங்க. கேட்ட அன்பருக்கு நான் நன்றி சொல்றேன். இப்படித்தான் கேட்கணும், கேட்டா நமக்கு நிறைய பதில் கிடைக்கும். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சத்சங்கம், ரொம்ப சிறப்பான சத்சங்கம். இன்னும் நிறைய கேள்வியை கேட்டு சார் மூலியமா பாபாஜி அருளால நிறைய கேள்வி பதில் வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பாபாஜி எல்லா அருளையும் புரிவார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் அதுக்கு அடுத்தடுத்த கேள்விகளுக்கும் உங்களுக்கு நிறைய பதில் வரும். ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஆனா சொல்லக்குள்ள நம்ம கேட்கக்குள்ள சாதாரணமா தான் இருக்கும். அதை சிந்திச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அற்புதமா இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க விட்டுடாதீங்க. அந்த சமயம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட அடுத்த சமயம் அதை கேளுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். இதை தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டு தவா இருக்கிறாங்க. இது விளைஞ்ச இடத்துலயே தவா இருக்கிறாங்க. நீங்க விளையாத இடத்துல இருந்து இந்த பதில் வரக்குள்ள நீங்க அதை கூர்ந்து போக்குள்ள உங்க சாதனாவுக்கு ரொம்ப பயன்படும். அதுதான் இதுல உள்ள ஒரு பெரிய கருத்து. ரொம்ப சிறப்பு. பாபாஜிக்கு நன்றி.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. அப்படியே பிள்ளைங்கள் மற்றவர்களிடம் சென்று வருவோம்.